இந்த மாதிரி சுவாமிகளை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய ஞான வைராக்கியம், அவர் பண்ண அனுகிரகங்கள் இதெல்லாம் பேசுகிறோம், கேட்குறோம். இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுக்கும் மேலே ஒரு பெரிய லாபம் இருக்குது அதில். இப்போது சுந்தரகாண்டத்தில் சீதாதேவி உயிரை விடணும்னு நினைக்கிறா. அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறா, பிரியா அன்ன சம்பவே துக்கம் அப்ரியாத் அதிகம் பயம் தாப்பியாம் ஹியே வியுஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். பிரியமான விஷயம் நடக்கலைன்னா துக்கம் ஏற்படுறது, அப்பிரியமான விஷயம் நடந்தால் ரொம்ப பயம் ஏற்படுறது. இதிலிருந்து விடுபட்ட மகான்கள் யாரோ அவா தான் ரொம்ப கொடுத்து வச்சவா. நான் இந்த ராவண கிரகத்தில் ரொம்ப சிரமப்படுறேன், இந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியல, என் ராமனும் வரல, என்ன ஆச்சோ அவருக்கு, இந்த பயத்தினால நான் என் உயிரை விட போகிறேன். ஆனால் அந்த மகான்கள் இதிலேருந்துலாம் விடுபட்ட அந்த மகான்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிகள். இந்த ஸ்லோகத்தை மகாபிரிவாளை நினச்சி 4 தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். நம்ம சுவாமிகள் நினச்சி இந்த நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா அவர் லைஃப்பில் பிரியமான விஷயங்கள் கொஞ்சம்தான் வந்தது. மெட்டீரியல் லைஃப்பை பார்த்தா அவருக்கு அவ்வளவு அலையாக அவருக்கு கஷ்டம் வந்தது. அவர் 1000கணக்கான ஸ்லோகங்களை கோட் பண்ணி ராமாயண பாகவத பிரவச்சனம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு மூத்த பிள்ளை ஒரு 10 ஸ்லோகம் கூட மனப்பாடம் பண்ண முடியாத மாதிரி ஒரு குழந்தையாட்டம் மைண்ட் அவருக்கு. நம்மெல்லாம் குழந்தைகள் படிக்கலன்னா எவ்வளோ வருத்தப்படுறோம், இது ஒன்றுக்காக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவா. அவர் கொஞ்சம் கூட அதெல்லாம் பாதிக்கலை. அவள் மனைவி பூர்வாஸ்ரம மனைவி வைதிக ஃபேமிலியிலேருந்து வந்தவா, மடிசார் கட்டின்ட்டு இவருடைய ரொம்ப அனுசரணையாக இவர் பூஜைக்கு எடுத்து வைக்கிறது அப்படின்னு சில வருஷங்கள் இருந்தா. அப்புறம் திடீர்னு புத்தி வேதலிச்சு போச்சு. அந்த மாதிரி இவரை மாதிரியே நன்னா ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு பையன் 28 வயசில் சித்தி அடைஞ்சிட்டான். இதெல்லாம் தாங்க முடியாத துக்கம். ஆனால் அதெல்லாம் அவரை ஒன்றுமே பண்ணல. பகவானுக்கு கண் இல்லையா, என்ன பண்ணி என்ன கண்டேங்கிற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரவே வராது. அது மற்றவா சொன்னால் கூட கண்டிப்பார். பகவான் கருணாமூர்த்தி நம்மளோட வினை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்வார். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பெருமை வந்தது. மகாபிரிவா அந்த சப்தாகத்துக்கு கோகுலாஷ்டமி போது கூப்பிட்டு அந்த சப்தாக பூர்த்தியும் போது ஒரு ஞான யஜ்யம்னு சொல்லி பகவத்கீதை பாராயணம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி அப்புறம் அவபிருத ஸ்நானம் அப்படின்னு ஒரு யஜ்யத்தை பூர்த்தியில் அவபிருத ஸ்நானம் பண்ணுற மாதிரி பண்ணுவாள். இவா சுவாமிகளும் பெரிவாளுமா சர்வதீர்த்த குளத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணும்போது பெரிவா ஸ்நானம் பண்ணிட்டுன்னு இவர் வெயிட் பண்ணுறார். பெரிவா வந்து நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணுறார் பெரிவா. அதாவது இவர் ஸ்நானம் பண்ண ஜலத்தில் தான் ஸ்நானம் பண்ணால் புண்ணியம் அப்படின்னு பெரிவா நினைக்கிறா. அப்படி இவர் அந்த 7 நாளில் சுகஸ்வரூபமாக, மற்ற நேரத்தில் ஒருமையில் கூப்பிட்டா கூட அந்த 7 நாளில் வாங்கோ போங்கோ அப்படின்னு அவ பக்தியோடு கூப்பிடுவார் பெரிவா. அப்படி அவரை பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தி, ஆனால் சுவாமிகள் அதை வந்து மனசுலேயே வாங்கிக்க மாட்டார். நேராக காமாட்சி கோயிலில் போய் மூக்க வம்சத்தை ஒரு ஆவர்த்தி சொல்லி சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நம்ம சுவாமிகளை நினச்சி நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போது எப்படி ஆஞ்சநேய சுவாமி வந்து சீதாதேவியை ஆறுதல் சொல்லி பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினாரோ அந்த மாதிரி நம்மளை சுவாமிகள் காப்பாற்றுவார். உடுக்க துகில் வேண்டும் அப்படின்னு ஒரு திருப்புகழ் பாட்டு, உடுக்க துகில் வேணும், நீள் பசியவிக்க கனபானம் வேணும், உள்ளிருக்க சிறுநாரி வேணும், படுக்கத்தனி வீடு வேணும், உடம்புக்கு வந்தனா வியாதி சரி பண்ணிக்கிறதுக்கு மருந்து வேணும், இப்படி பகவான்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுருக்கோம். ஆனால் கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேணும். அது எனக்கு கேட்க தெரியல. கிருபை சித்தமும் ஞானபோதமும் நீயே தான் என்னை கூப்பிட்டு தரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சுவாமிகள் வாழ்ந்ததை நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த சாதாரண விஷயங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த கிருபை சித்தத்தையும் ஞானத்தையும் ஒரு நாளைக்கு அழைச்சி கொடுப்பார். நம்பிக்கை. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.